நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய புரட்சியே நடந்திருக்குன்னு சொல்லணும். இந்த ஊடகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வானொலியை பற்றி முக்கியமாக குறிப்பிட்டாகணும். நம்ம நாட்டில் வானொலியுடைய சேவை கிட்டத்தட்ட 1930களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்ப காலங்களில் வானொலி பெட்டி வச்சுக்கணுன்னா அதுக்கான உரிமம் வாங்கியிருக்கணும். அப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம், ஏன் பெரியவங்களுக்கும் கூட இருந்த சந்தேகம் என்னென்ன, இந்த சின்ன பெட்டிக்குள்ளே யார் இருந்துட்டு பேசுகிறாங்க, யார் பாட்டு பாடுறாங்க, இந்த பெட்டிக்குள்ளே இருக்கணும்னா அவங்க எவ்வளோ சின்னவங்களாக இருப்பாங்க, இந்த பெட்டியை விட்டு எதுக்குமே வெளியில் வரமாட்டாங்களா, இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டருங்கிற தொழில்நுட்பம் வந்ததுக்கப்புறம் வானொலி கையடக்க பெட்டியாக நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா நம்முடைய கைபேசி மூலமாக கூட நம்ம வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வசதிகள் வந்துருச்சு. நம்ம பாரத பிரதமரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமுதாய வானொலி நிலையங்கள் நிறைய நிறுவப்படணும், அதன் மூலமாக மக்களும் சமுதாயமும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வானொலி தான் இவ்வளோ காலமாக இருக்கே, இது என்ன புதுசாக சமுதாய வானொலி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதில் இதோ இப்போ வருது. சமுதாய வானொலி பற்றிய இந்த உரையாடல் மூலமாக, இந்த உரையாடலில் பங்கு பெற்று இருக்கிறவங்க நமது பல்கலைக்கழகத்தில் வேளாண் விரிவாக்கத்துறையில் முதுகலை 2ஆம் ஆண்டு பயிலும் ஏ அனுசியா, டி ஆர் ஸ்ரீதேவி கிருஷ்ணவேணி ஆகியோர்.
ஏய் ஸ்ரீ, எப்படி இருக்க?
நான் நல்லா இருக்கேன்டி, நீ நல்லா இருக்கியா?
ம், நான் நல்லா இருக்கேன்டி. சரி, என்ன திடீர்னு நம்ம யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்க?
இல்லைடி, நான் இங்கே தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணுற?
ஏய் கங்க்ராட்ஸ் டி, நான் இங்கே தான் எம்எஸ்சி பண்ணுறேன். யூஜிக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம்ல. ஏய், எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்க?
நான் டிபார்ட்மெண்ட்லலாம் ஜாயின் பண்ணலாமா? நம்ம கம்யூனிட்டி ரேடியோவில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன்.
கம்யூனிட்டி ரேடியோவா? ஏய் ஏன்டி, எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் உனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்?
எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அவங்க உருவாக்குற எல்லா தொழில்நுட்பத்தையும் மக்கள்கிட்ட தெளிவாக கொண்டு போய் சேர்க்கறது விரிவாக்கத்தோட தான். அதில் பல வழிமுறைகள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லாத்தையும் விட சமுதாய வானொலியோட பங்கு தான் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அதாண்டி இதை தேர்ந்தெடுத்துட்டேன்.
என்னடி சொல்கிற, எல்இடி, எல்சிடி, ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி, டாப்ளி எஃபெக்டில் மூவின்னு போயிட்டு இருக்கிற காலத்தில் ரேடியோவை வளர்த்து என்னடி பண்ண போகிற?
நீ சமுதாய வானொலியை ரொம்ப லேசாக நினைக்கிறானோ அதுதான் உனக்கு புரியல. பொதுவாக வானொலினா உன்னோட கருத்து என்னன்னு சொல்லு பார்ப்போமே.
ஒரு பொழுதுபோக்கு, எந்த ஒரு பயணத்துலேயும் இடையூறு இல்லாமல் கேட்கலாம், அவ்வளோதான்.
அதுதான் இல்லை, ஒரு பொது ஊடகன்றது பொழுதுபோக்கு அங்கே மட்டும் இருக்கக்கூடாதானோ, அதுக்குன்னு பல கடமையெல்லாம் இருக்குது. அதுலேயும் சமுதாய வானொலின்றப்போ அதோட பொறுப்பு இன்னும் இரட்டிப்பாகுது.
என்னடி சொல்கிற, ஒன்றுமே புரியலையே.
ஆனோ பொதுவாக ஒரு ஊடகன்றது பல வழியில் மக்களுக்கு உபயோகமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, எதுவும் அவசரம்னா எச்சரிக்கை கொடுக்க பயன்படுத்தலாம், எதுவும் விழிப்புணர்வுக்காக பயன்படுத்தலாம். உலகத்தில் பல்வேறு இடத்துல நடக்கிற விஷயங்களையும் ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அறிவை வளர்க்குற மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். ஏன், பிரபலங்களோட பேட்டியெலாம் கூட பண்ணலாம்.
ஏ ஆமாம், நான் கூட கேட்டிருக்கேன், சினிமா ஆர்டிஸ்ட்லாம் பேசுவாங்களே.
நீ அதுலேயே இருடி, சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் தலை சிறந்த மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள்னு நிறைய பேர் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க. வானொலின்றதுல பொழுதுபோக்குன்றது ஒரு அங்கம்தானும்.
ஆனால் நான் கேட்குற வானொலியில் இப்படிலாம் வந்ததே இல்லையே.
எல்லா வானொலியும் இது எல்லாமே செய்வாங்கம்மா, ஆனால் கொடுக்குற முக்கியத்துவத்தில் தான் வித்தியாசம்.
சரி, அப்படினாலும் எத்தனையோ வானொலி இருக்க, ஏன் சமுதாய வானொலியில் சேரணும்னு ஆசைப்படுற?
அப்பாடா, இப்போ அது கேட்டியே. சமுதாய வானொலின்ற பேர்ல இருந்து உனக்கு என்ன புரியுது?
என்ன புரியுது? அது ஒரு வானொலியோட பேர்.
அதுதான் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் பயன்படுத்துறதுக்காக செயல்படுற ஒரு வானொலி.
அது எப்படி, அந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டும் கேட்பாங்க, எல்லாரும் தானே கேட்பாங்க?
எல்லாரும் தான் கேட்பாங்க. ஆனாலும் அந்த வானொலியோட அலைவரிசை திறன் வந்து ஒரு குறிப்பிட்ட சுற்று வட்டாரத்துல தான் கிடைக்கும். அது என்ன நோக்கத்துல அப்படின்னா, அவங்க எல்லாரும் ஒரு சமூகம்ன்ற பார்வையில தான் அதை பண்றாங்க.
சரி, இதுக்கும் மற்ற வானொலிக்கும் என்ன வித்தியாசம்?
சரி, உனக்கு புரியுற மாதிரி கேக்குறேன். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது பத்தாதா? ஏன் டியூஷன் அனுப்புறாங்க?
ஸ்கூல்ல ஒரு டீச்சர் 50-60 பேருக்கு பாடம் சொல்லி தரப்ப நம்ம பிள்ளைக்கு தனி கவனம் கிடைக்காதே அப்படின்னு டியூஷன் அனுப்புறாங்க.
அதே போலதான் இப்ப பொதுவா ஒரு வானொலி ஒரு தகவல் சொல்றப்போ அது போய் சேர்ற எல்லாரை யோசிச்சு பார்த்து எல்லாருக்கும் பொதுவான கருத்து தான் சொல்ல முடியும். ஆனா அதே சமயத்துல ஒரு சமுதாய வானொலின்றது சின்ன வட்டத்துக்குள்ள செயல்படுறப்போ அந்த குறிப்பிட்ட சமூகத்து மக்களுக்கு தேவையானதை தெளிவா சொல்ல முடியும். இப்போ ஒரு பெரிய வானொலினா அதுல முக்கியமான பிரபலமான நிகழ்வுகளை பத்தி சொல்லுவாங்க. ஆனா உன் ஊர்ல நடக்கிற சின்ன நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? இப்போ எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, உன் ஊர்ல கால்நடை சிறப்பு பரிசோதனை முகாம் நடக்க போகுதுன்னு வை. அத உன் ஊர் மக்களுக்கு சொல்லணும்னா அப்ப சமுதாய வானொலி மூலமா சொன்னா சுலபமா போய் சேர்ந்துடும்ல?
ஆமா, இது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தத்து எடுத்து அதை நல்லா கவனிச்சுக்கிற மாதிரில.
ஆமா, அதேதான்.
சரி, இப்ப நம்ம வானொலியில என்னெல்லாம் செய்திகள் சொல்றாங்க?
இது நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டில இருந்து நடத்துறதால முக்கியமா விவசாயிகளுக்கு பயனுள்ள மாதிரி பல நிகழ்ச்சிகள் இருக்கு. இப்ப பாத்துக்கிட்டேன்னா, விவசாயம் மற்றும் கால்நடைகள் வளர்ப்புல ஏதும் புது ரகங்கள் செயல்முறைகள்லாம் இருக்குன்னா அதை பத்தி சொல்லுவாங்க. அப்புறம் பருவநிலைக்கு ஏத்தா போல என்ன பயிர் எந்த இடத்துல போடலான்னு அறிவுரை தர பல ப்ரோக்ராம் இருக்கு. பூச்சி நோய் தாக்குதல் பத்தி அறிவிப்பு மற்றும் தடுக்கும் முறைகள் பத்தி சொல்லணும்னா விஞ்ஞானிகளே வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லடி, உன் பயிர் விளைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அதை எந்த சமயத்துல எந்த சந்தையில விற்கலாம், என்ன விலைக்கு போகுதுன்னு நீ வீட்டுல இருந்தே தெரிஞ்சுக்கிற போல விலைவாசிய கூட சொல்லுவாங்கடி.
அப்ப இது முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு மட்டும்தானா?
சாச்சா, அப்படி யாரு சொன்னா? சமுதாய வானொலிக்கு சமுதாய அக்கறையும் இருக்கு. சமுதாயத்துல நடக்கிற விஷயங்கள், வினோதங்கள் பத்தின விவாதங்கள், கருத்தரங்குகள்னு நிறைய நடக்குது. அது மட்டும் இல்லடி, சுற்றுப்புற சூழல், மருத்துவம், கல்வி, தகவல்கள், ஏன் கலைய கூட இதுல வளர்க்கறாங்க தெரியுமா?
கலைய வளர்க்குறாங்களா? புரியலையே.
ஆமாமா, அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்களே அந்த கிராமிய கலைகளை கூட இதுல முக்கியத்துவம் கொடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்றாங்க. அதனால நீ நினைக்கிற போல இது விவசாயிக்கு மட்டும் இல்ல, பள்ளி போற மாணவன்ல இருந்து வேலைக்கு போற மகளிர், இல்லத்தரசிகள், இளைஞர்கள், முதியவர்கள்னு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வானொலி.
சே, நான் இத்தனை நாளா சமுதாய வானொலின்றத என்னவோ நினைச்சேன், இப்போ புரிஞ்சிச்சு. சரி, நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எத்தனை சமுதாய வானொலி இருக்கு?
கிட்டத்தட்ட 25 மேல வானொலி நிலையம் இருக்குமா. நிறைய கல்வி நிறுவனங்கள் சமூக அக்கறையோட இதை நடத்திட்டு இருக்காங்க.
ஆனா இவ்வளவு சிறப்புள்ள வானொலி ஊருக்கூர் இருந்தா கூட தப்பே இல்லையே. ஏ, எனக்கும் இதுல சேர்ந்து செயல்படணும் ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றேன், நான் தான் படிக்கிறேன். நீ
ஏன் சலிச்சுக்கிற? ஊருக்கே நல்லது நினைக்கிற வானொலி நம்ம வானொலி. உன்னை மட்டும் ஒதுக்கிடுமா? சமுதாய வானொலியோட பெரிய பலமே நல்ல எண்ணம் கொண்ட யார் வேணும்னா தங்களோட கருத்தை பகிரங்கமா 4 பேருக்கு பயனடைகிற போல சொல்லலாம். அது மாணவனா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தா கூட சரி, தனக்கு தெரிஞ்சதை 4 பேர் கூட பகிர்ந்து.
இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபியூச்சர் எய்ம் என்னவாக இருக்கும்?
அதாவது செய்யற தொழில நல்லா நல்லபடியா அதுல வந்து முன்னேற்றம் இருக்கணும். இந்த சினிமா, இந்த சிடி வெளியீட்டு விழா மூலியமா எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து இந்த குறும்பட தொழில வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்ப பெரிய ஸ்டோரிகள் சொல்லி வாய்ப்பு கிடைச்சாலும் அதை எழுதி அதன் மூலியமா இப்ப குறும்படத்துல எப்படி முதியோர்களத்தை பத்தி வெளியுறுத்தின மாதிரியும், இப்படிக்கு போலீஸ்ல தண்ணி அடிச்சுட்டு வண்டி எதுவும் ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, செல்போன் பேசிட்டு ஓட்டாதீங்க, இப்படி ஒரு கருத்தை சொன்னா அது மாதிரி திரைப்படத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதுலயும் நல்ல ஒரு விழிப்புணர்வு கருத்தை எடுத்து சொல்ற மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படிங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
நீங்க போக்குவரத்து பிரிவுல தலைமை காவலராக இருக்கிறதுனால ஒரு கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா டிராபிக் ரெகுலேஷன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, 4 lane, 6 lane, 8 lane எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அதையும் மீறி டிராபிக் கன்ஜெஷன் ஆகுது, மக்கள் வந்து சரியா ரோடு ரூல்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல. நீங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை?
சாலை விதிகளை மதியுங்கள், சாலை விபத்துகளை தவிர்த்துடுங்கள். இதுதான் மேடம் நான் எடுத்த இப்படிக்கு போலீஸ் படத்திலேயே டைட்டிலேயே வர வாசகமே இதுதான். அதனால முடிஞ்ச வரைக்கும் துண்டு பிரச்சாரங்கள் மூலியமாகவும், இல்ல எங்க வாகன பரிசோதனை மூல கொடுக்கற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாகவும் நாங்க டெய்லி வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அது ஏத்துக்கிறது நாளையுள்ளதான் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப அருமையா உங்களுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. இனி எதிர்காலத்துல உங்க காவலர் துறையிலையும் எழுத்து துறையிலையும் பல விருதுகள் வாங்க வாழ்த்துகிறோம். வணக்கம்.
தேங்க்யூ மேடம்.
தம்முடைய அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டவர் ரேஸ்கோர்ஸ் B4 காவல் நிலைய போக்குவரத்து பிரிவு தலைமை காவலர் ராக்கி மகேஷ் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
கீரைகள் நமக்கு தேவையான நேரத்தில் நம்ம பறித்து பயன்படுத்திக்கலாம். துளசி மாதிரி மருத்துவ குணமுடைய சின்ன சின்ன செடிகளை சின்ன தொட்டிகளில் கூட வச்சு வளர்க்கலாம். அல்லது வீட்டுக்குள்ளேயே வளர்க்கக்கூடிய இன்டோர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலங்கார செடிகளையாவது வளர்க்கலாம். நமக்கே நமக்குன்னு ஒரு சின்ன தோட்டம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். 042224310555 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில்.
கலர் ஊவர் நிலங்களை சீர்படுத்த பசுந்தாள் உரப்பயிரான தக்கை பூண்டை பயிரிடு.